ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேனையும் நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்றேன். ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோர் பெயனேன் இதுதான் என் பெருமை என்றேன் எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேனே என்று இந்த பாடல பெருமானை போற்றுகின்ற வண்ணமாக அமைத்து காட்டுகிறார். தான் இதுல எவ்வளவு இழிவானவன் என்ற வகையில நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் ஒன்றுக்கும் ஆகாத ஆள் என்று அறிந்து ஆட்கொண்டான். அதாவது சில பேர்த்த நாம சொல்லுவோம், இவன் இப்படிப்பட்ட ஆள் தெரியாம போயிருச்சுங்க, தெரிஞ்சிருந்தா நான் அவன் பேசிருக்கவே மாட்டேன், பழகி எடுக்கவே மாட்டேன், ஒரு தொழில் செய்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தெரியாம போய் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆனா இங்க பெருமான் அப்படி இல்ல, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்தும் என்னை ஆட்கொண்டான், ஒன்னத்துக்கும் ஆகாதவன் அப்படின்னு தெரிந்தும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று எண்ணுகிறார் மணிவாசக பெருந்தகை. எனவே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல். ஆக இந்த நுட்பமான நான் மறைகளை அருளி செய்தவன் இறைவன் தான். மறையவனும் நீயே ஆதல். ஆய என்ற சொல்லுக்கு நுண்ணிய அப்படின்னு பேருங்க, ஆயுதல். ஆக மிக நுட்பமான மறை என்று சொல்லப்படுது. ஆய அப்படிங்கிறதுக்கு ஆயுதல் அப்படின்னு பொருள். எனவே நுண்ணிய அப்படின்னு சொல்லுவது. எனவே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல். அந்த வகையில நுட்பமாக நிற்கக்கூடிய மறை என்று சொல்லப்படுகிற நான்மறையாக இருப்பவன் நீயே. ஏன்னா நீங்க திருவாசக பின்னாடி பார்க்கலாம், மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே என்று குறித்திருப்பார். மறை என்பது வேதம் என்று சொல்லப்படுவது மறை என்று சொல்லுகிறோம். இது சுத்தமாயிலிருந்து தோன்றுகின்ற ஒரு காரியம், இறைவன் தான் அதை காரியப்படுத்துகிறான். எனவே சுத்தமாயை என்ற அந்த மாயையை இறைவன் தன் அருள் சக்தி கொண்டு காரியப்படுத்தி அதுல இருந்து தனு கரண புவன போகம் என்கின்ற நான்கை தோற்றுவித்து அதோடு நான்கு வகையான வாக்குகளை தோற்றுவிக்கிறான். அந்த நான்கு வகையான வாக்கின் அடிப்படையில் தாங்க வேதம் என்கின்ற மறை. எனவே என்னதான் அது மறையாக இருந்தாலும் அது சுத்தமாயில் தோன்றிய ஒரு காரிய பொருள் தான். எனவே இறைவன் மறையாகவும் இருப்பவன், ஆனா மறையே இறைவன் அல்ல, மறைக்கு அப்பாற்பட்டவன். ஏன்னா இது மாயைதான், என்னதான் சொல்லிக்கிட்டாலும் சுத்தமாயை இது அசுத்தமாயை இது பிரகிருதி மாயை அப்படின்னு சொன்னா பிரகிருதி மாயை அழுக்கே அழுக்கு, அசுத்தமாயை அழுக்கா இருப்பது, சுத்தமாயை தூய்மையா இருப்பது. ஆனா தூய்மையாக இருந்தாலும் அது மாயை தான், வேற ஒன்றும் இப்ப நீங்க எப்படி சொல்வது, அது எப்படி பார்த்தாலும் அது தோன்றி நின்று ஒடுங்குகிற பொருள் தானே ஒழிய என்றும் நிலையாக நிற்கக்கூடிய நிலை பொருள் அல்ல மாயை. சுத்தமாயாக இருந்தாலும் அது ஏன் சுத்தமாயை அப்படிங்கும் பொழுது இறைவனால் காரியப்படுத்தப்படுகிற மாயை, அவனுடைய நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட இடம். அங்க இறைவனே திருமாலாகவும் திறமனாகவும் இருந்து படைத்து காத்து நிறுத்தி ஒடுக்கி எல்லாம் செய்கிற காரணத்தினால அது திருவருளே செய்கின்ற இடம், இறைவனே காரியம் செய்கின்ற இடம் என்பதனால் சுத்தமாயை என்று சொல்லப்படுவது. என்னதான் இருந்தாலும் அது காரிய பொருளாகிய மாயை என்கிற பொருள் தான். எனவே இறைவன் மாயைக்கு அப்பாற்பட்டவன். எனவே அந்த நுண் மறையாகிய மறையாக இருப்பவனும் நீயே. அப்பர்சாமி சொல்லலைங்களா, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. அதுல எல்லாம் எப்படி ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, அதாங்க ஓசை ஒலி, ஓசை வேறு ஒலி வேறு. எனவே ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, அங்க அந்த ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே தான் ஆயனான் மறையவனும் நீயே ஆதல். ஆக மறையின் வடிவமாக இருப்பவன் நீயே என்று சொல்லுகின்ற வண்ணமாக மறையை அருளி செய்தவன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக அந்த வகையில் அறி செய்தவன் நீயே ஆதலை நான் அறிந்துங்கிறார். ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன். நான் யாரு அப்படின்னு கேட்டா நாயினேன் அப்படின்னு மட்டும் சொல்லல. நாயினேன் அப்படின்னா நாய், நானும் ஒரு நாய் தான் சாமி அப்படின்னு சொல்லுகிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த நாய் என்பதற்கு அதுக்குள்ள ஒரு அடை போட்டாரு, கடைப்பட்ட நாய். நாய் அப்படின்னா பரவாயில்ல, அது கடைப்பட்ட நாயேன் அப்படின்னாரு. அந்த கடைப்பட்ட ஆட்கள்ல கூட அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு சொல் போட்டாருங்க, யாவரினும். நீங்க உலகம் பூரா அவங்க தொண்டர்களை பட்டியல் போட்டீங்கன்னா இந்த கடைசியில நிக்கிறது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நான் தான் சாமிங்கிறது. யாவரினும் கடைய நாய, அதுல வந்து கடையவன் அப்படின்னு சொல்ல கடைசியில இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப கடைசியில நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க, வகுப்பறை இருக்குது, ஃபர்ஸ்ட் முதல் பெஞ்சில் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற மாணவர்கள் முதல் பெஞ்சில் இருப்பாங்க, கொஞ்சம் சுமாரா படிக்கிறவன் அடுத்து இருப்பான், ஒன்னுத்துக்குமே ஆகாம இருக்கிற ஆட்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருப்பான். இப்ப அவரு, நீ தானே கடைசி பெஞ்சு? ஆமா ஐயா, கடைசி பெஞ்சில் உட்காந்துங்க. கடைசி பெஞ்சிலி கடைசியா இருக்கிறாள் நான் அப்படி அப்படி சொன்னா எப்படி இருக்குங்க? அது போல யாவரினும் கடையனாள். ஆக நான் கடையவன் அப்படின்னு மட்டுமல்ல, யாவரினும் அந்த அங்கேயும் கொண்டு ஒரு அதுலயும் பின்தங்கியவர் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு பட்டியல் இருக்குதுங்க. இன்னொரு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்ங்கிறாங்க. நீங்க அரசு பட்டியல் பாத்தீங்கன்னா தெரியும், பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்ங்கிறாங்க. அது மாதிரி இங்க கடைப்பட்டவன் மட்டுமில்லைங்க சாமி, நான் ரொம்பவும் கடைப்பட்டவன். அத எல்லாத்துக்கும் கடைசி நான் தான், எனக்கு பின்னாடி யாருமே இல்லை, நான் தான் பட்டியல் போட்டீங்கன்னா கடைசியில எனக்கு பின் ஒருவரும் இருக்க முடியாது, நான் தான் எல்லாருக்கும் பின் இருக்கக்கூடியவன். எனவே ஆயனான் மறையவனும் நீயேயாதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு. எனவே இப்படி இழிந்த நிலை உள்ளவன் என்பதை கண்கூடாக கண்டு, நம்ம சொல்லுங்க பிரத்யட்ச பிரமாணம், கண்ணால பார்த்தனுங்க அப்படின்னு. அது மாதிரி கண்ணால காண்கின்ற பொழுதே தெரியுது இவன் தான் கடைப்பட்டவன். அப்படி யாவரினும் கடையனாயினேன் என்பதையும் கண்டு நாதனே, நாதன் தலைவனாகிய பெருமானே, ஆக உன் அடியார்கள் கூட்டத்துல நான் உன் அடியவன் ஒருவன் என்று சொல்லுவேன் ஆயின், அதை காரணமாக கொண்டு என்னை நீ அடிமையாக கொண்டாய். ஆக இந்த கூட்டத்துல கடைப்பட்டு இருக்கின்ற என்னை நீ என்ன செய்த, ஒரு அடியவனாக ஏற்றிருக்கிறாய். நாதனே, நான் உனக்கு ஓர் அன்பன் என்பன். நானும் இந்த கூட்டத்தில் நுழைந்து ஐயா நானும் அடியார் தானுங்க, எங்க முன்னே நிற்கக்கூடிய அடியார்கள் எத்தனை இருக்கிறாங்க, நான் கடைசியிலையும் கடைசியா கிடக்கிறவன், ஆனாலும் நானும் சொல்றேன் நானும் அவருடைய அன்பன் தானுங்க. நாதனே, நான் உனக்கு ஓர் அன்பன். அத ஓர் அன்பன் என்பதுக்கு சிறப்பு பொருள் பாத்தீங்கன்னா ஒப்பற்ற அன்பன் பொருள். நானும் ஒரு ஆளுங்க, கடைசியா கிடக்கிறேன், அதனால நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன், ஆதலால் ஆண்டு கொண்டாய். எனவே நான் உன்னுடைய அடியவன் ஒருவன் என்று நான் சொல்லுவேன் ஆயின், அதை இறைவன் என்ன செய்தாரு, நீதாப்பா என்னுடைய அடிமை சொன்ன இல்லையா என்று கருதி என்னை நீ ஆட்கொண்டு இருக்கிறாய். ஆனா நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டு கொண்டாய், ஆதலால் ஆண்டு கொண்டாய். எனவே நாயினேன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற என்னை, நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன், ஆதலால் ஆண்டு கொண்டாய். எனவே ஆதலால் நீ என்னை ஆண்டு கொண்டாய். அடியாதாம் இல்லையே, இப்ப என்ன நினைக்கிறாரு, இந்த இயல்புடைய என்னை, எப்படிப்பட்ட இயல்பு, பேயனேன், முதல்ல நாயேன், இப்ப பேயேன்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரம் பார்த்தீங்கன்னா, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்மை, பேயாய் திரிந்து எய்தேன் பெறலாக அருள் பெற்றேன், வேயார் பெண்ணை தென்பார் பெண்ணை நல்லூர் அருட்டுறையில் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று போற்றுவார். ஆக தன்னை பேயேன் என்று குறிப்பிடுவார், நாயேன் என்று சொல்லுவார். அது மாதிரி இந்த பாட்டுல ரெண்டும் இருக்குது, நாயேன் இருக்குது பேயேன் அப்படின்னு சொல்லுது. எனவே பேயனேனாகிய என்னுடைய இயல்பு இதுதான் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது, பேயேன் என்று சொல்லப்பெறுகின்ற இயல்புடைய என்னை நீ ஆட்கொண்டிருக்கிறார். எனவே நீ ஆட்கொள்வதற்கு ஒரு சந்தேகம் கேட்கிறார், வேறு அடியார்கள் இல்லையோ, அதாவது என்னடா அது, இந்த பெருமான் இந்த கடைப்பட்ட ஆளாகிய நம்மை ஆட்கொண்டிருக்கிறாரே, ஒருவேளை வேறு ஆள் கிடைக்கலன்னு நம்மளுக்கு இது ஆட்கொண்டு விட்டாரா அப்படின்னு நினைந்து காண்பது போல இந்த பாட்டுல வைக்கிறாங்க செய்தி. வேறு அதான் அடியாராம் இல்லையே ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அடியாராம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன். எனவே வேறொரு அடியவர்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஐயத்துல இல்லை என்று இந்த செயல் உன் பெருந்தன்மையை குறிப்பதா, அல்லது எங்கள் தலைவன் இவ்வாறு ஆட்கொண்டிருக்கிற நிலையில் எங்கள் தலைவனாகிய உன்னை எவ்வாறு புகழ்வது என்று நான் தெரியாம திகைத்து நிற்கிற, எங்க சாமி இப்படித்தானுங்க கடைப்பட்ட ஆட்களையெல்லாம் ஆட்கொள்வார் என்று சொல்வதா, இல்ல வேறு ஆள் இல்லை என்று என்னை ஆட்கொண்டிருக்கிறார் என்று சொல்வதா என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இது எதற்காகன்னு கேட்டீங்கன்னா பலருக்கும் இது போல ஒரு ஏக்கம் இருக்குங்க. நல்ல பழுத்த அடியார்கள் இருக்கிறீங்க, நீங்க என்னங்க நல்ல அன்பு இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் சாமி நிறைய செய்வாரு, எனக்கெல்லாம் செய்வாரா என்ன, என்னையெல்லாம் ஏத்துக்குவாரா என்ன அப்படின்னு ஏங்குகிறவர்களுக்கு இந்த பாடெல்லாம் ஒரு டானிக் மாதிரி. அது மணிவாசக பெருமானே சொல்றாரப்பா, யாரினும் கடையனாய என்னையும் இறைவன் ஆட்கொண்டான். அது மட்டும் ஒருவேளை யாரும் கிடைக்காதனால நம்மளை பிடிச்சிட்டாரோ, நீங்க பல நேரங்கள் இதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுகிற வினா இருக்குங்க. நீங்க ஒரு நல்ல பழுத்த பாண்டர்கள் பெரியவங்க ஒரு எங்கேயாவது ஒரு இருக்குது, ஏதோ ஒரு பணி நடக்குது, யாருமே கிடைக்கலன்னு இவரை பிடிச்சி வச்சுனுங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க, அப்ப அந்த முதல்ல பிடிச்சால விட்டுறலாமா, அதையுமே ரொம்ப காலமா நம்மகிட்ட இருக்கிறாரு இருந்துட்டு போட்டு விட இப்படின்னு நினைப்பது உண்டு இல்லைங்களா. அது மாதிரி இப்ப வழிபாடு இருக்குது, திருக்கூட்டம் இருக்குதுங்க, வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு 15-20 ஆண்டுகளா நடக்குது. அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, ஏதோ ஒண்ணுமே தெரியாது, ஏதோ கோயிலுக்கு வந்து சாமி தான் அத்துதான் வந்தோம் நின்னோம், இது மாதிரி பாட்டு பொருள் இதெல்லாம் தெரிஞ்சா வந்தோம், ஏதோ வந்தோம் அன்னைக்கு வந்தாங்க. அப்ப என்ன நினைக்கலாம், ஒருத்தரும் இல்லாதனால நம்மளை பிடிச்சுக்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம். அப்புறம் இந்த இன்னைக்கு பெரியவங்களும் வந்துட்டாங்க அப்ப நம்மளை விட்டுருவாரோ, அன்னைக்கு என்னைக்கு அவன் ஒருபோதும் நம்மை விடுவதில்லை, நம்முடைய அறிவில் அப்படிலாம் தோணுங்க. இது அன்பு வயப்படுகின்ற பொழுது ஏற்படுகிற ஒன்று நிலை. ஆக பெருமான் ஒருபோதும் விடுபவன் அல்ல. ஆனால் இங்க மணிவாசர் ஒரு வினாவை வைத்துக் கொண்டார் இவராகவே, ஒருத்தருக்கும் ஆகாதவன் ஒன்றுக்கும் ஆகாது கடைப்பட்டு இருக்கின்றேன், என்னை நீங்க ஆட்கொண்டு இருக்கீங்க, கிடைக்காததுனால என்னை ஆட்கொண்டீர்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டார். ஒருவேளை இதுதான் நம்முடைய பெருமையா இருக்குமா, எது இந்த கடைப்பட்டவர்களை ஆட்கொள்வதே உடைய வேலையா இருக்குமா அப்படின்னு இந்த பாட்டின் கருத்து இவ்வளவுதான். ஆக இந்த பெருமான் நுண்ணிய மறையின் பொருளாக விளங்குபவன், மறையாகவே இருப்பவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். என்னை ஆட்கொண்டு எப்படி ஆட்கொண்டிருக்கிறார், நான் யாரினும் கடையனேன் ஆயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு, கடைப்பட்டவன் என்று தெரிந்து என்னை ஆட்கொண்டான், நான் உனக்கு ஒரு அன்பன் என்று நானும் சொல்லுகிறேன், நான் நினைச்சுக்கிறேன் நானும் இறைவனுக்கு அன்பன் தான், நானும் இறைவனுக்கு அன்பன் தான், எனவே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பன், ஆதலால் ஆண்டு கொண்டாய். அப்ப அடியாதான் இல்லையோ, வேறு அடியார் கிடைக்கலையா உனக்கு, அதனால என்ன பிடிச்சுக்கிட்டியோ அப்படின்னு ஒரு வினா பொருளாக வைத்துக் கொண்டு கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எனவே இது அந்த பக்தி மேலிடல் அப்படிங்கிற வகையில திரும்ப திரும்ப அப்படி ஒரு வகையாக புலம்பல் அப்படின்னு சொல்லுவதுங்க. அது மீள மீள மணிவாசருடைய உள்ள கிடக்கை அப்படித்தான் இருக்கு. பல இடங்கள் அப்படியே பலவாறு பெருமான இடத்துல என்னை ஆட்கொண்டு இருக்கிறான், பேயேன் நாயேன் என்னை ஆண்டிருக்கிறான், வேற யாரும் கிடைக்காம என்னை ஆட்கொண்டாரோ என்றெல்லாம் எண்ணுவது போல இந்த பாடல் அமைந்து நிற்கிறது. எனவே ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு, நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பன் ஆதலால் ஆண்டு கொண்டாய், அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோர் பெயனேன் இதுதான் நின் பெருமை என்றே, இதுதான் நின் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே, உன்னை நான் என்னன்னு சொல்லி பேசட்டும் என்று பெருமானை எவ்வாறு நான் புகழ்ந்து உரைப்பேன் அப்படின்னு வியந்து போற்றுவதாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது.